ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. குருவே சரணம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டுடே ஃப்ரைடே 21 மே 2021. வெல்கம் டு அவர் பகவத்கீதா செஷன், சாப்டர் 10, ஸ்லோகம் 14-27. ஸோ நான் அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பண்ணணும்னு நினச்சேன், பட் நடுவில் கொஞ்சம் அந்த கோவிட் இன்ஜெக்ஷன் போட்டுருந்ததுனால உடனே என்னால் பண்ண முடியல. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா 14வது ஸ்லோகத்திலேருந்து 27வது ஸ்லோகம் வரைக்கும் பார்க்கலாம். ஓகே.
சர்வமே ததிருதம் மங்கே யன்மாம் வதசி கேஷவ நஹிதே பகவன் வ்யக்திம் விதுர் தேவானதானவாஹ ஸ்வயமேவாத்மநாத்மானம் வேத்த த்வம் புருஷோத்தம பூத பாவன பூதேஷ தேவ தேவ ஜகத்பதே வக்தும் அர்ஹஸ்ய சேஷேண தேவ்யா ஹ்யாத்ம விபூதய யாபேர் விபூதி பேர் லோகான் இமாம் ஸ்வம் வ்யாப்ய திஷ்டசி கதம் வித்யாமஹம் யோகின் த்வாம் சதா பரிசிந்தயன் கேஷு கேஷு ச பாவேஷு சிந்த்யோசி பகவன் மயா விஸ்தரேணாத்மனோ யோகம் விபூதிம் ச ஜனார்தன பூயஃ கதய த்ருப்தேர்ஹி ஷ்ருண்வதோ நாஸ்தி மே மிருதம். ஸ்ரீ பகவானுவாச ஹந்த தே கதயிஷ்யாமி திவ்யா ஹ்யாத்ம விபூதய ப்ராதான்யதஃ குரு ஸ்ரேஷ்ட நாஸ்த்யந்தோ விஸ்தரஸ்ய மே. அஹமாத்மா குடாகேஷ சர்வபூதாஶய ஸ்திதஃ அஹமாதிஶ்ச மத்யம் ச பூதானாம் அந்த ஏவ ச ஆதித்யானாமஹம் விஷ்ணுஃ ஜோதிஷாம் ரவிரம்சுமான் மரீச்சிர்மருதாமஸ்மி நக்ஷத்ராணாமஹம் சசி வேதானாம் சாமவேதோஸ்மி தேவானாமஸ்மி வாசவஹ இந்திரியாணாமனஶ்சாஸ்மி பூதானாமஸ்மி சேதனா ருத்ராணாம் ஶங்கரஶ்சாஸ்மி வித்தேஷோ யக்ஷ ரக்ஷஸாம் வசூனாம் பாவகஶ்சாஸ்மி மேருஷிகரிணாமஹம் புரோதஸாம் ச முக்யம் மாம் வித்தி பார்த்த ப்ருஹஸ்பதிம் சேனானீநாமஹம் ஸ்கந்தஹ சரஸாமஸ்மி சாகரஹ மஹர்ஷீணாம் ருகுரஹம் கிராமஸ்மியேகமக்ஷரம் யஜ்ஞானாம் ஜபயஜ்ஞோஸ்மி ஸ்தாவராணாம் ஹிமாலயஹ அஸ்வத்த ஸர்வவ்ருக்ஷாணாம் தேவர்ஷீணாம் ச நாரதஹ கந்தர்வாணாம் சித்ரரதஹ சித்தானாம் கபிலோ முனிஹி உச்சைஸ்ரவசமஸ்வானாம் வித்தி மாமமிருதோத்பவம் ஐராவதம் கஜேந்திராணாம் நராணாம் ச நராதிபம்.
இப்போ 14வது ஸ்லோகத்தில் அர்ஜுனன் சொல்கிறார், கேசவா நீங்கள் என்கிட்ட எதை சொல்கிறீங்களோ இந்த எல்லாத்தையும் உண்மைதான் அப்படிங்கிறத நான் ஆணித்தரமாக நம்புகிறேன். பகவானே திருவிளையாடலுக்காக ஏற்றுண்ட உங்களோட ஸ்வரூபத்தை அசுரர்கள் தெரிஞ்சுக்கல, ஏன் தேவர்கள் கூட தெரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்கிறார். இன்ட்ரெஸ்டிங்காக இங்கே கேசவா அப்படிங்கிறதுக்கு மீனிங் கொடுத்துருக்கான். பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் அப்படிங்கிற மூணு சக்தியும் முறையே க அ ஈச அப்படிங்கிற லெட்டரில் குறிக்கிறாளாம். ஸோ இந்த மூணு பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு உருவமே கேசவா அப்படின்னு ஆறுது. அதாவது ஆக்கல், அழித்தல், அழித்தல் என்ற மூன்று தொழிலையும் சாட்சாத் பரமாத்மா நீங்களே தான் செய்கிறேன் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை அப்படிங்கிறதுக்கான பாவமாக கேசவா அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்கான். இப்போது அடுத்தது பார்த்தோம்னா பகவன் அப்படிங்கிறதோட பொருள் என்ன? அது முழுமையான ஈஸ்வர சக்தி, முழுமையான தர்மம், முழுமையான புகழ், முழுமையான செல்வம், முழுமையான ஞானம், முழுமையான வைராக்கியம். இந்த ஆறு வந்து பஹா அப்படின்னு சொல்லப்படுறதான். ஸோ இதை பெற்றவர் தான் பகவான் அப்படின்னு விஷ்ணு புராணத்தில் 6வது அத்தியாயத்தில் 5வது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு போட்டிருக்கான். அதாவது படைத்தல், அழித்தல், பிராணிகளின் தோற்றம், அழிவு, ஞானம், அஞ்ஞானம், இது எல்லாத்தையும் தெரிஞ்சவால பகவான் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் அர்ஜுனன் வந்து இதை நன்னா புரிஞ்சுட்டதுனால ஸ்ரீகிருஷ்ணர் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரம்னு தெரிஞ்சுட்டதுனாலையும் ஸ்ரீகிருஷ்ணரை பகவான் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி இப்போ பார்த்தோம்னா உலகங்களை படைத்தல், காத்தல், அழித்தல் இதை செய்யறதுக்கும், தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கும், பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்கறதுக்கும், அவர்களை கடை தேற்றுவதற்கும், தேவதைகளை காக்கிறதுக்கும், ராட்சசர்களை அழிக்கிறதுக்கும், இது மாதிரி பல காரணங்களுக்காக பகவான் வந்து வேற வேற லீலாமயமான சுரூபங்களை எடுத்துக்கிறார். அதைத்தான் வந்து வியக்திம் அப்படிங்கிற சொல்லால் அர்ஜுனர் குறிப்பிடுறார். இப்போ 15வது ஸ்லோகத்தில் அர்ஜுனன் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். உயிரினங்களை தோற்றுவித்தவரே நீதான் கிருஷ்ணா, உயிரினங்களோட தலைவரும் நீதான், தேவர்களுக்கெல்லாம் தேவன், ஜெகநாயகன், புருஷோத்தமன், நீங்கள் தான் உங்களை நன்னா புரிஞ்சிக்கக்கூடிய ஒரே வல்லவர், நீங்களே உங்களை அறிய வல்லவர் அப்படின்னு சொல்கிறாராம். இந்த ஸ்லோகத்தில் பார்த்தோம்னா பகவான் வந்து உயிரினத்தை எல்லாம் படைக்கிறதுனால அவரை வந்து பூத பாவனகா அப்படின்னு சொல்கிறா. அந்த மாதிரி ஒரு முறையோட ஒரு முறையோட அதாவது ஒரு ஸ்ட்ரக்சர்டாக அடக்கி ஆள்றதுனால அவரை பூதேசா அப்படின்னு சொல்கிறா. அவரே தேவர்கள் போற்று தேவர்கள் எல்லாம் அவரை போற்றுறதுனால தேவதேவ அப்படின்னும், அகில உலகத்தை காப்பாற்றுறதுனால ஜகத்பதி அப்படின்னும், க்ஷர அக்ஷர ரெண்டை காட்டிலும் உயர்ந்து இருக்கிறதுனால புருஷோத்தம அப்படின்னு சொல்கிறதா அர்ஜுனர் சொல்கிறார். அதாவது பரா அபரா பிரகிருதி அப்படிங்கிற க்ஷர அக்ஷரங்களை கடந்து நிற்கிறதுனால புருஷோத்தமன் சொல்கிறான்னு இங்கே போட்டிருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா நீங்களே உங்களை அறிவீர்கள் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. அப்படின்னா என்னென்னா, உலகத்துக்கு நீங்கள் தான் ஆதியானவர், உங்களோட குணங்கள், பிரபாவங்கள், லீலைகள், பெருமைகள், ஸ்வரூபங்கள் வந்து எல்லையே இல்லாத ஒரு விஷயம். இதை வந்து மற்றவா வந்து முழுமையாக அறிய முடியாது. நீங்கள் தான் உங்களோட பிரபாவத்தை பற்றி தெரிஞ்சுவீர்கள். அதுவும் இல்லாமல் எல்லா பொருளை பற்றி தெரிஞ்சக்கூடிய ஞானம் வந்து உங்களுக்கு இருக்குது. நீங்கள் தான் அந்த ஞானத்தோட வடிவாகவே இருக்கீர்கள். சுயமாகவே உங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீர்கள்.
அதனால தான் நீங்கள் ஒருவர் தான் உங்களை முழுதாக அறிய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அது போலவே இப்போ 16வது ஸ்லோகத்தில் என்ன சொல்றாரு பார்க்கலாம். அர்ஜுனர், எந்த விபூதிகளினால் அதாவது சிறப்புகளினால் இந்த உலகத்தில் நீங்கள் வியாபிச்சிருக்கீங்களோ அந்த தெய்வீக சிறப்பை உடைய உங்களோட சிறப்புத்தன்மையை பெருமைகளை நீங்கள் தான் முழுமையாக சொல்றதுக்கு தகுதி வாய்ந்தவர் அப்படின்னு சொல்றார். இதில் பார்த்தோன்னா அகில உலகத்திலையும் பொலிவு, வலிமை, அறிவு, ஐஸ்வர்யம், குணம், ஆற்றல் இதோடு கூடிய பொருள்கள் எல்லாமே தெய்வீகமான விபூதிகள். இது எல்லாமே உங்களை சேர்ந்தது. அதனால தான் உங்களை தவிர வேற யாரும் இதை முழுசாக தெரிஞ்சுக்க மாட்டாங்க. அதே போல தான் உங்களை தவிர வேற யாரும் இதை முழுசாக வர்ணிக்கிறதுக்கு திறமை பெற்றவர்களாக இருக்க மாட்டாங்க. அதனால நீங்களே கிருபையோட தயவு செஞ்சு அதை எனக்கு எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அர்ஜுனர். அதாவது நான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உங்களோட திவ்ய விபூதிகளை மட்டும் அறிய விரும்பல, நீங்க வந்து ஸ்வர்க்கம் முதலிய மற்ற எல்லா உலகத்திலையும் என்னென்ன விபூதிகளில் அளவலாகி இருக்கீங்களோ அதை அத்தனையும் பத்தி கேட்கறதுக்கு விரும்புறேன், அதாவது அவ்வளோ டீப்பா தெரிஞ்சுக்க விரும்புறேன் அப்படிங்கிறத அர்ஜுனர் எம்பசைஸ் பண்றாரு. இப்போ 17வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு பார்க்கலாம். கிருஷ்ணா, யோகேஸ்வரா, எப்போதுமே சிந்தனை செஞ்சு நான் உங்களை எப்படி தெரிஞ்சுக்கிறது, உங்களை அறிஞ்சிக்கிறது. மேலும் பகவானே, நீங்கள் எந்தெந்த ஸ்வரூபங்களில் என்னால் தியானம் செய்யத்தக்கவராக இருக்கிறீங்க, இதை சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறாராம். ஆக்சுவலி இந்த ஸ்லோகத்தில் பார்த்தோம்னா ரெண்டு விஷயத்தை பற்றி கேட்குறாரு. ஒன்று, ஸ்ரத்தையோடையும் பிரேமையோடையும் இடைவிடாது நான் உங்களை சிந்திக்கணும், உங்களோட குணங்கள், பிரபாவங்கள், தத்துவங்கள் இதோட கூட உங்களை நன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கான உபாயத்தை சொல்லுவோம். இது முதல் கேள்வி. ரெண்டாவது, ஜடமாயும் சேதனமாயும் உலக பொருள் எத்தனை இருக்கோ அதில் குறிப்பாக எதை உங்கள் சுரூபமாக பாவித்து மனசை அதில் நிலைநிறுத்த முடியுமோ அதை சொல்லுவோம். கருத்து என்னென்னா எந்தெந்த பொருளை எப்படி இடைவிடாது சிந்திச்சா பகவானோட குணங்கள், பிரபாவங்கள், தத்துவங்கள், ரகசியங்கள் இதை எளிதாக புரிஞ்சிக்க முடியுமோ அதை பற்றி சொல்லுங்கோ அப்படின்னு அர்ஜுனன் கேட்குறார். அதோட கண்டினியூஷனாகவே 18வது ஸ்லோகத்துலையும் கேட்குற, ஜனார்தனா, உங்களோட யோக சக்தியையும் விபூதியையும் திருப்பி விரிவாக சொல்லுங்க, என்ன உங்களோட அமுத மொழியை கேட்குற எனக்கு திருப்தி ஏற்படலை. அதாவது திருப்பி 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 உங்களோட அமுத மொழியை கேட்கணுங்கிற ஒரு ஆசை எனக்கு தூண்டிகிட்டே இருக்கு, அதனால தான் இன்னும் கொஞ்சம் விரிவாகவே சொல்லுங்கோ அப்படின்னு அவங்கள கேட்குறேங்கிறார் அர்ஜுனர். இதில் பார்த்தோன்னா மனுஷங்க எல்லாரும் தான் விரும்பிய பொருளை யார்கிட்ட கேட்பாளோ அவளை ஜனார்தனர் அப்படின்னு சொல்லுவாளாம். ஸோ அர்ஜுனன் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள்கிட்ட தான் மனுஷங்க வந்து தான் விரும்பும் பொருளை எல்லாம் கேட்குறாங்க, நீங்களும் எல்லாருக்கும் எல்லாத்தையும் அளிக்கக்கூடிய வல்லமை உடையவர், அதனால தான் நான் உங்களை கேட்குறேன், தயவு செய்து என்னோட விருப்பத்தையும் பூர்த்தி செய்யுங்க அப்படிங்கிறதுக்காக அந்த ஜனார்தனா அப்படிங்கிற வார்த்தையில் சொல்கிறார் அவர். இப்போ பார்த்தோன்னா உங்களோட சொல் வந்து அவ்வளோ இனிமையாக இருக்கு, அதுலேருந்து ஆனந்தம் வந்து அமுதமாக பெறுகிறது, அது அள்ளி அள்ளி பருகினா கூட மனசு திருப்தி அடையல, அமுதத்தை எவ்வளோ பருகினாலும் அதுக்கு மேலே மேலே தாகம்தான் உண்டாருது எனக்கு, அதை எப்போதுமே பருகிக்கொண்டே இருப்போம் அப்படின்னு மனசு ரொம்ப விளையாடுது. அதனால் பகவானே, இதை பற்றி நான் சொல்லிட்டேன், நீ நிறைய சொல்லிட்ட, ஆனால் கூட மேலே என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க, இதை பற்றி திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்கும், இந்த அமுத மழை எனக்கு பொழிஞ்சுட்டே இருக்கணும், அதை நான் கேட்டுட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவல் எனக்கு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு அர்ஜுனர் டீட்டெயிலாக கிருஷ்ணர்கிட்ட சொல்கிறார். இப்போது கிருஷ்ண பரமாத்மா தன்னோட ஸ்பீச் ஆரம்பிக்கிறார். பகவான் சொல்கிறார், குருகுலத்தில் ரொம்ப சிறந்தவனே, என்னோட விபூதிகள் தெய்வீகமானது தான், இப்போது உனக்கு அதில் முக்கியமானதை கூறுறேன், என்ன என்னோட விரிவுக்கு முடிவுங்கிறதே கிடையாது அப்படிங்கிறார். ஸோ நீ இது குருகுலத்தில் சிறந்தவன்னு ஏன் சொல்கிறன்னா, குருகுலத்தில் பிறந்த அத்தனை பேர்லேயும் நீ ரொம்ப சிறந்தவன், அதனாலத்தான் உனக்கு என்னோட விபூதிகளை கேட்கக்கூடிய தகுதி உண்டு அப்படிங்கறதுனால தான் அந்த பாயிண்ட்ல குருகுலத்தில் சிறந்தவனே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இப்ப பாருங்களேன், அகில உலகமுமே பகவானோட ஸ்வரூபம் தான், அதனால எல்லாமே அவரோட விபூதி தான். எல்லாத்தையும் திவ்ய விபூதி அப்படின்னு சொல்ல முடியாது. எந்த சில விஷயத்துல பகவானோட தேஜஸ், பலம், வித்யை, ஐஸ்வர்யம், காந்தி, சக்தி இந்த மாதிரி விஷயங்கள் தனிச்சிறப்போட மலர்ந்திருக்கோ அதை மட்டும்தான் திவ்ய விபூதினு சொல்றோம். அந்த திவ்ய விபூதி கூட கணக்கில் அடங்காத அளவுக்கு இருக்கு. அதை முழுசா வர்ணிப்பதுங்கிறது இல்லாத காரியம். அதுல முக்கியமானதை இனி சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இல்லையா அந்த ஸ்லோகத்துல. இப்ப பார்த்தோம்னா என்னோட விரிவுக்கு முடிவு இல்லை அப்படிங்கறத ஏன் சொல்லணும்னு ஒரு கேள்வி வரும். ஏன்னா போன ஸ்லோகத்துல அர்ஜுனன் என்ன சொல்றார், முழுமையாக உங்களோட விபூதிகளை எடுத்து சொல்லுங்கன்னு கேட்கிறார் இல்லையா. சோ அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த விபூதிகள்ங்கிறது எல்லையற்றதா இருக்கு அப்படிங்கறத சொல்ல தலைப்படுறார் பகவான் கிருஷ்ணர். இதையே இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். உலகத்துல கணக்கற்ற பொருள்கள், குணநலன்கள், பலதரப்பட்ட பிராணிகள் பெருகியிருக்கு. இத முறப்படி நடத்தி செல்றதுக்காக உலகத்தை படைச்ச பகவான் யாருமே மீற முடியாத கட்டுப்பாடுகளை விதிச்சு வெவ்வேறு விதமான உலக பொருட்கள், பிராணிகள், அவற்றின் தன்மைகள், பிராணிகளின் தொகுப்பு, பிரிவுகள் அந்த மாதிரி அமைச்சிருக்கார். அதை வந்து அந்தந்த முறப்படி படைக்கிறது, காப்பது, மறைக்கிறது முதலிய வேலையை கவனிக்க ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒவ்வொரு அதிகாரியை நியமிச்சிருக்கிறார். ருத்ரர், வசு, ஆதித்யர், இந்திரன், சாத்தியர்கள், விஸ்வே தேவர்கள், மருந்துகள், பித்ருக்கள், மனுக்கள், சப்தரிஷிகள் அப்படின்னு அதிகாரிகளுக்கு வேற வேற பெயர் இருக்கு. இப்படி உருவம் உள்ளதும் உருவம் இல்லாததுமான பல விபூதிகள் பகவானோடது தான். எல்லா தேவதைகள், எல்லா மனுக்கள், சப்தரிஷிகள், மனுவின் புத்திரர்கள், தேவர்களுக்கு அதிபதியான இந்திரன், இது எல்லாமே ஸ்ரீ விஷ்ணுவோட விபூதிகள் தான். இப்ப பார்த்தோம்னா படைக்கப்பட்ட உயிரினங்களை தவிர ஆட்சி செய்யறதுக்காக பிராணிகளின் தொகுப்பு, உட்பிரிவு, இதுக்கு தக்கபடி நியமனங்கள் உள்ளன. இந்த மாதிரி நியமங்கள் எல்லாமே பகவானோட தேஜஸ், சக்தி, வித்யை, ஞானம், பலம் இத சிறப்பா பிரதிபலிக்கிறது. அதனால தான் இதெல்லாம் பகவான் தன்னோட விபூதிகள் அப்படின்னு சொல்லிக்கிறார். இதுலயே பார்த்தோம்னா வாயு புராணம் 70வது அத்தியாயத்தில் இந்த மாதிரி சொல்லியிருக்கான், மகரிஷி கஷ்யபர் மூலம் மக்கள் படைப்பு ஆரம்பமாயிருக்கு. அப்போ அந்த பிரஜாபதி பல்வேறு வகை பிராணிகளிலும் முக்கியமானவற்றையும் ஆற்றல் மிக்கவற்றையும் எடுத்து அந்த இனங்களை வரைமுறைக்குள்ள கட்டுப்படுத்துவதற்காக அதை அரசராக்கினார். சுக்கராச்சாரியார் பார்கவ குலத்தாருக்கும் சந்திரன் கிரகங்கள் நட்சத்திரங்களுக்கும், பிரகஸ்பதி ஆங்கிரஸ் குலத்தாருக்கும், விஷ்ணு ஆதித்யாதிகர்களுக்கும், பாவகர் அதாவது அக்னி வசுக்களுக்கும், தக்ஷ பிரஜாபதிகளுக்கும், பிரகல்லாதர் தெய்தியர்களுக்கும், இந்திரன் மருந்துகளுக்கும், நாராயணன் சாத்தியர்களுக்கும், சங்கரர் ருத்ரர்களுக்கும், வருணன் நீர்நிலைகளுக்கும், குபேரன் யக்ஷ ராட்சசர்களுக்கும், சூலபாணி பூத பிசாசுகளுக்கும், கடல் நதிகளுக்கும், சித்ராதன் சித்திரரதன் கந்தர்வர்களுக்கும், உச்சைஸ்ரவஷ் குதிரைகளுக்கும், சிங்கம் விலங்குகளுக்கும், விருக்ஷபம் கால்நடைகளுக்கும், கருடன் பறவைகளுக்கும், ஆதிசேஷன் விஷப்பாம்புகளுக்கும், வாசுகி நாகங்களுக்கும், தக்ஷகன் மற்ற பாம்புகளுக்கும், ஊர்வனவற்றுக்கும், ஹிமவான் பர்வதங்களுக்கும், விப்ரசித்தி தானவர்களுக்கும், வைவஸ்வதர் பித்ருக்களுக்கும், பர்ஜன்யர் கடல் நதி மேகங்களுக்கும், காமதேவன் அப்சரஸ்களுக்கும், சம்பத்சரன் பருவங்களுக்கும் மாதங்களுக்கும், சுதாமாதா கிழக்கு திசைகளுக்கும், கேதுமான் மேற்கு திசைக்கும், வைவஸ்வதமனு எல்லா மனிதர்களுக்கும் அரசர் அப்படின்னு நியமிக்கப்பட்டிருக்காங்க. இந்த அதிகாரிகள் மூலம் அகில உலக விவகாரங்களுக்கு செவ்வனே பேணிக்கப்பட்டு வருகின்றன. இந்த அத்தியாயத்தில் கூறப்பட்ட விபூதிகள் பெரும்பாலும் அவரோட ஒத்திருக்கிறது தான் அப்படின்னு சொல்ல வர்றார். இப்போ பகவான் 20வது ஸ்லோகத்தில் என்ன சொல்றான்னு பார்க்கலாம். அர்ஜுனா, நான் எல்லா உயிர்களோட உள்ளத்திலையும் ஆத்மாவா இருக்கேன். அப்புறம் உயிரினங்களுக்கு எல்லாம் ஆதியாகவும் நடுவாகவும் முடிவாகவும் நானே தான் இருக்கேன் அப்படிங்கிறார். இந்த ஸ்லோகத்தில் பார்த்தோன்னா கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனை குடாகேச அப்படின்னு சொல்றார். குடாகேச அப்படின்னு என்ன அர்த்தம்? குடகா அப்படின்னா துக்கத்தை வென்றவன் அர்த்தமா. குடாகேசன் அர்ஜுனா, துக்கத்தை நீ வென்றுட்ட, அதனால என்னோட உபதேசத்தை ஏத்துண்டு அஞ்ஞானமான துக்கத்தையும் வென்றுடுவ அப்படிங்கிறத குறிப்பால உணர்த்துறாராம். அதுக்கப்புறமா பூதானாம் அப்படின்னா இயங்கிறதும் இயங்காததுமான உடல் படைத்த பிராணிகள சொல்ற சொல்லா குறிக்கிறதாம். ஸோ உயிரினங்கள் எல்லாமே பிறக்கிறதும் வாழறதும் மறையறதும் பகவானாலேயே, அது அத்தனையும் பகவான்கிட்டேந்தே தான் உண்டாருது, அவரிடம்தான் நிலை பெற்றிருக்கு, பிரளயத்தில் அவர்கிட்ட தான் ஒடுங்கிறது. பகவான் தான் எல்லாத்துக்கும் மூல காரணம் ஆதாரம். இந்த கருத்தை சொல்றதுக்காகவே அந்த எல்லாவற்றுக்கும் நானே ஆதி நடு மற்றும் முடிவு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றார். கிருஷ்ணர் இப்போ 21வது ஸ்லோகத்தில் சொல்றார், நானே அதித்தியின் புதர்வுகளான 12 பேர்ல விஷ்ணுவாகவும் ஒளிர்பவைக்குள்ள கிரணங்களோடு கூடிய சூரியனாகவும் 49 வாயுதேவர்களுக்குள்ள தேஜஸாகவும் நட்சத்திரங்களுக்குள்ள அதோட தலைவனான சந்திரனாகவும் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அதித்திக்கு பார்த்தோம்னா தாதா, மித்ரன், அர்யமா, சக்ரன், மருணன், அம்சன், பகன், விவஸ்வான், பூஷா, சவிதா, வெஷ்டா, விஷ்ணு அப்படின்னு 12 பேர் இருக்காங்க. அதில் அவங்க அந்த 12 பேர்லேயும் ஆதித்யர் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இதில் விஷ்ணுவே இவங்களுக்கு எல்லாருக்கும் ராஜா, அதனால தான் அவங்க அதித்யோட 12 பேரில் அந்த விஷ்ணு நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாராம் கிருஷ்ணர். அதே மாதிரி ஒளிர்பவைகளில் சூரியன் அப்படிங்கிறார். இப்போ பார்த்தோன்னா சூரியன், சந்திரன், நட்சத்திரம், மின்னல், தீ, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒளிர்ற பொருளில் முக்கியமானது சூரியன், அதனால தான் ஒளிர்பவர்களில் சூரியன் அப்படின்னு சொல்லிக்கிறார். அடுத்தது 49 மருந்து, அது என்னன்னு பார்ப்போமா. சத்வஜோதி ஆதித்யன், சத்யஜோதி, திரியஜோதி சஜ்ஜோதி, ஜோதிஷ்மான், ஹரிதன், ருதஜித், சத்யஜித், சுஷேனன், சேனஜித், சத்யமித்ரன், அபிமித்ரன், ஹரிமித்ரன், கிருதன், சத்யன், துருவன், தர்த்தா, விதர்த்தா, விதாரயன், துவாந்தன், துனி, உக்ரன், பீமன், அபியு, சாக்ஷிபன், ஈத்ருக், அன்யாத்ருக், யாத்ருக், பிரதிக்ருதன், ருக், சமிதி, சம்ரம்பன், ஈத்ருக்ஷன், புருஷன், அயாத்ருக்ஷன், சேதசன், சமிதன், சமித்ருக்ஷன், பிரதிக்ருக்ஷன், மருதி, சரதன், தேவன், திசன், யஜுஷ், அனுத்ருக், சாமன், மானுஷன், விஷன். இது வந்து வாயு புராணம் 67வது அத்தியாயத்தில் 123லேருந்து 130 ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கருட புராணத்துலேயும் மற்ற புராணத்துலேயும் சில பேர் வந்து மாறி மாறி வரும், ஆனால் ஒன்றுலேயும் மரீசி அப்படிங்கிற பெயர் வரல. ஆனால் மரீசிங்கிற சொல்லு தான் மருத் அப்படிங்கிற பொருள் கொள்ளாமல் அந்த மருந்துகள் எல்லாமே மருந்துகளில் தேஜஸ் அல்லது கிரணங்கள் அப்படின்னு எடுத்துக்கப்பட்டிருக்கான். ஸோ தட்சரின் பெண்ணான மருத்வதியின் புதல்வர்களும் மருத்கணம் அப்படிங்கிற பேர் உண்டான் ஹரிவம்சத்தில். வேற வேறு மன்வந்திரத்தில் வேற வேறு பெயரில் வேற வேறு விதமாக இவர்களோட பிறப்பு வர்ணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் பார்த்தோம்னா காஷ்யப்பரோட பத்னி திதிக்கு வந்து நிறைய புதல்வர்கள் பிறந்து இறந்து விட்டாங்க. அவங்க வந்து தன்னோட கணவர் காஷ்யப்பரை அண்டி பணிவிடை செய்தாங்க. அதனால் மகிழ்ந்த தவசீலரில் சிறந்த காஷ்யப்பர் அவருக்கு ஒரு வரம் கொடுத்தார். அப்போது அவன் வந்து இந்திரனை மாய்க்கக்கூடிய மிகவும் தேஜஸ் உள்ள ஒரு புத்திரன் வேண்டும் அப்படின்னு வரம் கேட்டான். அந்த வரத்தை அவளுக்கு வந்து காஷ்யப்பர் கொடுத்துட்டு சில நிபந்தனையும் சொன்னார். என்ன, நீ டெய்லி வந்து பகவானை தியானம் செய்யணும், ரொம்ப கட்டுப்பாடோடையும் தூய்மையோடையும் 100 ஆண்டு உன்னோட கர்ப்பத்தை காப்பாற்றணும். அப்படி காப்பாத்தினா உன் கருவிலிருந்து இந்திரனை மாய்க்கக்கூடிய புதல்வன் பிறப்பான் அப்படின்னு சொன்னான். ஸோ இது வந்து இந்திரனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ ரொம்ப வினயத்தோட திதிக்கு பணிவிட செய்யறதுக்கு வந்தான். அவளோட தூய்மை எப்போது கெடுமோ அப்போதான் ஏதாவது செய்யணும், அதுக்காக என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு காத்திருந்தான். 100 ஆண்டு முடியறதுக்கு கொஞ்ச நாள் தான் இருந்தது. அப்போது திதி வந்து என்ன பண்ணாங்க, காலை கழுவி கொள்ளாமல் விரிப்பில் வந்து படுத்துட்டான். உடனே தூக்கம் வந்துருக்கு. இதுதான் நல்ல தருணம்னு நினச்சிட்டு இந்திரன் கையில் வஜ்ராயத்தை வச்சுட்டு அவளோட கர்ப்பத்தில் உள்ளே நுழைஞ்சிட்டான். அந்த கருவை 7 துண்டாக வெட்டிட்டான். அந்த வஜ்ராயத்தால் அடிபட்ட கரு வந்து கூச்சலிட்டு அழுதுது. அதனால் இந்திரன் அழாதேன்னு சொல்லியிருக்கான் போல இருக்கு. 7 துண்டையும் மறிக்காத அந்த கருவை பார்த்து கோபமாக மறுபடியும் ஒன்னொன்னையும் 7 துண்டாக விட்டான். அந்த 49 துண்டும் உயிரோடு இருந்தது. அதுதான் அழியாது அப்படின்னு புரிஞ்சுட்டான் அவன். ஸோ அதை வந்து வேதமுள்ள மருந்துகள் அப்படின்னு சொல்லிட்டு மருந்துகளுடைய தேவதைகளாக ஆயிடுத்து. ம ரோதி அதாவது அழாதீர்கள் அப்படின்னு இந்திரன் அதை சொன்னதுனால மருந்துகள் அப்படின்னு ஆயிடுத்து அப்படின்னு சொல்கிறான். இந்த டீட்டெயில் வந்து விஷ்ணு புராணத்தில் முதல் அம்சத்தில் 21 சொல்லப்பட்டிருக்கு. இப்போ 22 ஸ்லோகத்தில் பகவான் சொல்றார், அர்ஜுனா வேதங்களில் சாம வேதமாக இருக்கிறேன், தேவர்களில் இந்திரனாக இருக்கிறேன், பொறி புலன்களுக்குள்ள மனசாக இருக்கேன், மேலும் உயிரினங்களுக்குள்ள உணர்வாக ஞான சக்தியாக இருக்கேன் அப்படின்னு சொல்றார். வேதங்களில் ஏன் சாம வேதமாக இருக்கேன்னு சொல்கிறார், ஏன்னா ருக் எஜு சாம அதர்வண 4 வேதத்துலேயும் சாம வேதம் வந்து ரொம்ப சங்கீதமயமானது. அதில் வந்து பரமேஸ்வரனை பற்றினா நிறைய துதிகள் இருக்கான். அதனால் வேதத்துக்கு அது அதில் ஒரு முக்கியத்துவம் இருக்கான். அதனால் சாம வேதமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாராம் பகவான். அதுபோல தான் எல்லா தேவர்களுக்கும் தலைவன் இந்திரன், அதனால தான் இந்திரனாக இருக்கேன்னு சொல்கிறார். ஸோ நம்மளோட உடம்பு எடுத்துட்டோன்னா கண், காது, தோல், நாக்கு, மூக்கு, வாக்கு, கை, கால், ஆண் பெண், குறி, புட்டம், மனம் அப்படின்னு 11 புலன்ல இருக்கு. மனம் வந்து 10 புலன்லையும் ஆள்றது தூண்டுறது இல்லையா, ரொம்ப நுண்ணியமானது, அதே சமயம் ரொம்ப உயர்ந்ததும் கூட. அதனால முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த மனம்தான் நான் அப்படின்னு சொல்ல வராது. அதே மாதிரி எல்லா பிராணிகளுக்கும் அறியும் திறன் உண்டு. அது மூலம் அவ வந்து சுக துக்கங்கள் அப்படிங்கிற உணர்வை பெறது. அதோட உள்ளத்தோட சிறப்பு செயல்திறன் வந்து க்ஷேத்திரத்தின் விகாரம், அதாவது மாறுதல் அடைந்த வடிவம் அப்படின்னு சொல்றான். அந்த ஞான சக்தியோட உணர்வு தான் சேதனம் அப்படின்னு சொல்லப்படுறது. எல்லா பிராணிகளோட அனுபவத்துக்கும் காரணமான அதாவது சேதனமான உணர்வு ரொம்ப முக்கியமான சக்தி. அதனால அதுதான் தன்னோட முக்கிய சுரூபம் அப்படின்னு மென்ஷன் பண்றாருங்க. இப்போ 23 ஸ்லோகத்தில் சொல்றார், அர்ஜுனா நான் வந்து ருத்ரர்கள் 11 பேர்ல பரமசிவனாக இருக்கேன், எக்ஷ ராட்சசர்களுக்குள்ள செல்வத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குபேர்னாவும், வசுக்கள் 8 பேர்ல அக்னியாகவும், சிகரமுள்ள மலைகளுக்குள்ள சுமேரு மலையாகவும் இருக்கேன் அப்படின்னு சொல்றார். இப்போ நம்ம 11 ருத்ரர்கள் யாருன்னு பார்ப்போம். ஹரர், பகுரூபர், பிரியம்பகர், அபராஜிதர், விஷாகபி, சம்பு, கபர்தி, ரைவதர், மிருகவியாதர், சர்வர், கபாலி அப்படின்னு 11 ருத்ரர் இருக்கா. இதில் சம்பு அப்படிங்கிற பரமசிவன் தான் எல்லாருக்கும் தலைவன், மங்களத்தை அளிக்கிறவர், மங்களமூர்த்தி. அவரை தான் தன்னோட சுரூபம் அப்படின்னு பகவான் சொல்கிறார். அடுத்தது பார்த்தோன்னா யக்ஷ ராட்சசர்களுக்குள்ள இருக்கக்கூடிய சிறந்தவர் யாருன்னா குபேரன். ஏன்னா குபேரன் தான் யக்ஷ ராட்சசத்தோட ராஜா, யக்ஷர்களோட ரொம்ப சிறந்தவர், அவர் தான் செல்வத்துக்கும் அதிபதி. அதே மாதிரி ரொம்ப புகழ்பெற்ற லோகபாலகர், அதைத்தான் வந்து பகவான் தன்னோட ஸ்வரூபம் அப்படிங்கிறார். இப்போது குபேரனோட கதையை கொஞ்சம் பார்ப்போம். இவர் வந்து புலஸ்தய ரிஷியோட பேரன், விஸ்வவசோட குமாரன், பரத்வாஜரோட பெண்ணு, தேவவர்ணியோட வயிற்றில் பிறந்தவர். ரொம்ப நாளாக ரொம்ப தவம் செஞ்சார். பிரம்மதேவர் பிரசன்னமாகி என்ன வரம் கேளு அப்படின்னு சொன்ன உடனே உலகத்தில் இருக்கிற எல்லா செல்வத்துக்கும் நான் தான் அதிபதியானோ அப்படின்னு விருப்பத்தை சொன்னார். அப்போது பிரம்மதேவர் சொல்லியிருக்கார், நானும் நாலாவது லோகபாலகரை நியமிக்கணும்னு நினைக்கிறேன், அதனால் இந்திரன், யமன், வருணன் அதை மாதிரி நீயும் நாலாவது லோகபாலகராக பதவி ஏற்றுக்கோ அப்படின்னு கூறி அவருக்கு வந்து ஒரு புஷ்பக விமானத்தை கொடுத்தார். அது முதல் குபேரன் வந்து செல்வத்துக்கு அதிபதியானான். அப்புறம் இவரோட இன்னொரு அம்மா மூலமாக பிறந்தவர் கைகசி, அவங்களோட குமாரர்கள் தான் ராவணன், கும்பகர்ணன், விபீஷன். ஒரு விதத்தில் ராவணன், கும்பகர்ணன், விபீஷன் வந்து குபேரனுக்கு பிரதர்ஸ். இது வந்து வால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் சர்க்கம் 3 சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் இவருக்கு பார்த்தேன்னா நலகூபரன், மணிக்ரீவன் ரெண்டு பேருமே குபேரனோட பசங்க. நாரத முனியோட சாபத்தினால அவங்க ரெண்டு பேருமே ரெண்டு பெரிய மருத மரமாக நின்றுடுறாங்க. அதை தான் கிருஷ்ணர் தன்னோட பாலலீலை மூலமாக உரலில் வச்சு உடச்சி அவளுக்கு சாப விமோசனம் கொடுத்தா அப்படின்னு இருக்கு. இப்போது 8 வசுக்களை பற்றி பார்ப்போம். தரன், துருவன், சோமன், அகஸ், அனிலன், அனலன், பிரத்யுஷன், பிரபாசன், இவங்க 8 பேர் தான் அஷ்டவசுக்கள்னு சொல்கிறது. இவங்க இதில் அனலன் அப்படிங்கிறவர் தான் அக்னி, அவர் தான் வசுக்கள் எல்லாருக்கும் ராஜா. ஸோ தேவதைகள் வந்து அவிஷம் கொண்டு சேர்க்கறது, அவருக்கு கொடுக்குற அவிஷம் எல்லா தேவதைகளுக்கும் கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கறது பகவான் தான், யார், அக்னி தான். ஸோ பகவான் தான் அந்த அக்னி ரூபமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போது சிகரமுள்ள மலையில் சுமேருங்கிறான். சுமேரு பர்வதம் வந்து நட்சத்திரத்துக்கும் தீவுக்கும் தலைமை, அதுதான் ஹெட்டு. ஸோ அது வந்து தங்கம், வெள்ளி, ரத்னங்கள் அப்படிங்கிற சுரங்கம், அப்படிங்கிற சுரங்கம்லாம் அங்கே இருக்கிறதா கருதப்படுறது. அதோட கொடுமுடி எல்லா பர்வதத்தோட கொடுமுடியை காட்டிலும் ரொம்ப உயரமானது. அதனால் மலைகளில் வந்து சுமேரு ரொம்ப முக்கியமானது. அதனால தான் பகவான் வந்து சுமேருவை தன்னோட ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லிக்கிறார். இப்போது 24 ஸ்லோகத்தில் சொல்கிறார் அர்ஜுனா, புரோகிதரில் முக்கியமானவரான பிரகஸ்பதி அப்படின்னு என்னை தெரிஞ்சுக்கும். அதே மாதிரி அர்ஜுனா, நான் எல்லா படைத்தலைவர்களில் ரொம்ப சிறந்தவரான ஸ்கந்தனாகவும் நீர்நிலைகள் எல்லாத்துலேயும் கடலாகவும் இருக்கேன் அப்படிங்கிறார். பிரகஸ்பதின்னு பார்த்தோன்னா அவர் தான் தேவேந்திரனோட குரு, தேவதைகளுக்கு குல புரோகிதர், புத்தியிலையும் ஞானத்திலையும் அத்தனையிலையும் ரொம்ப எல்லாரோட ரொம்ப சிறந்தவர். அவர் உலகத்தில் உள்ள புரோகிதர் எல்லாரிலையும் அவர் தான் முக்கியமானவர். அங்கிரஸ் குலத்தை சார்ந்தவங்களுக்கு இவர் தான் அரசர். அதனால தான் பகவான் என்ன சொல்கிறார், தன்னோட சுரூபம் அப்படின்னு சொல்லிக்கிறார். ஸ்கந்தன் யார், சேனாதிபதிகளில் இவர் தான் தன் சுரூபம்னு சொல்கிறதுக்கு என்ன, ஸ்கந்தனோட மறுபெயர் தான் கார்த்திகேயன். இவருக்கு வந்து 6 முருகன் சொல்கிறோம், 6 பன்னிரு கைகளும் இருக்குது. சிவபெருமானோட குமாரன் இவர் வந்து தேவசேனை இருக்குல்ல, தேவர்களோட சேனை அத்தனைக்கும் அதிபதி இவர் தான். ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய சேனாதிபதிகளுக்கெல்லாம் முக்கியமான சேனாதிபதி ஸ்கந்தன் தான். ஸோ அந்த முக்கியமான சேனாதிபதி என்னோட ரூபம் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறதோட, பூமியில் உள்ள எல்லா நீர்நிலைகளிலும் சமுத்திரமே ரொம்ப பெருசு, அதை தான் ரொம்ப தலைமை பெற்றதாக கருதப்படுறது. அதனால தான் சமுத்திரம் என் சுரூபம் அப்படின்னு சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில். அப்புறம் 25 ஸ்லோகத்தில் சொல்கிறார் அர்ஜுனா, நான் மகர்ஷிகளுக்குள்ள பிருகு மகர்ஷியாகவும் சொற்களுக்குள்ள ஒரே எழுத்தான ஓம்காரமாகவும் வேள்விகள் எல்லாத்துக்குள்ள ஜபமான யஜமாகவும் அசையாத பொருட்களுக்குள்ள இமயமலையாகவும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதாவது அளவிட்டு சொல்ல முடியாததும் பெருமையுடையதும் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருந்தாலும் அனுபவத்துக்கு விஷயமாவதும் மகான் அப்படின்னு சொல்லப்படுறது. புத்தி வந்து சக்தியை கடந்து போய் பகவானை அடைஞ்சு சிறந்த ஞானிகள் அந்த மகானை, அதாவது பரமேஸ்வரனை எல்லா விதத்திலையும் ஆசிரியத்தி இருப்பவங்க வந்து மகர்ஷிகள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மகாந்தம் ருஷ்யந்தி இதி மகர்ஷியா அப்படின்னு சொல்றான். அதனால மகர்ஷிகள் அப்படிங்கிறவங்க நிறைய ஐஸ்வர்யத்தோடு, அதாவது சித்திகள், எல்லா சித்திகளும் கைவர பெற்றவர்களாக இருப்பாங்க, தானே தோன்றியவர்களாக இருப்பாங்க, அதாவது பிரம்மாவோட மானசீகமா பிரம்மாவோட மனசுலேருந்து உதித்தவர்கள். அந்த மகர்ஷிகள் யார் யாருன்னா, பிருகு, மரீசி, அத்ரி, அங்கிரஸ், புலஹர், கிருது, மது, தக்ஷர், வசிஷ்டர், புலஸ்தியர் அப்படின்னு 10 மகர்ஷி இருக்காங்க. இவ அத்தனை பேருமே பிரம்மாவோட மனசுலேருந்து தாமாவே உதிச்சவங்க. எல்லாருக்குமே ஈஸ்வர சக்தி இருக்கு. ஏன்னா பிரம்மாவோட மனசுலேருந்து உதிச்சதுனால பகவானே தான் வெளிப்பட்டு இருக்காரு அதுல அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இதுல வந்து இவர் தான் பிருகுமுனிவர் தான் எல்லாருக்கும் ஹெட். அதனால தான் பிருகுமுனிவர், ஏன்னா அவர் வந்து பக்தி, ஞானம், தேஜஸ் எல்லாத்துலயும் ரொம்ப சுப்பீரியர். அதனால இந்த ரிஷிகளுக்குள்ள நான் பிருகுவா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அதுபோல தான் ஓங்காரத்தை வந்து ஓரெழுத்து அப்படின்னு சொல்லுவான். அது வந்து பகவானோட பெயர். பிரணவத்தை சொல்றவங்க பகவானை அடையலாம். பெயரும் பெயருக்குடையவரும் ஒன்று தானே. அதனால பகவான் வந்து பிரணவத்தை தன்னோட ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லிக்கிறார். இப்போ ஜபம் அப்படிங்கிற யஜ்ஞத்தில் கொஞ்சம் கூட ஹிம்சை இல்லை. அது வந்து பகவானை நேரில் கொண்டாந்து நிறுத்துறது. மனுஸ்மிருதியில் கூட ஜப யஜ்ஞம் ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் எல்லா யஜ்ஞங்களை காட்டிலும் ஜப யஜ்ஞம் ரொம்ப முக்கியமானது. அதனால தான் பகவானும் அதை வந்து தன்னோட ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லிக்கிறார். மலைன்னு எடுத்துட்டோம்னா எல்லா மலையிலையும் ரொம்ப உயரமான மலைங்கிறது வந்து இமயமலை தான் இல்லையா. அது ரொம்ப புனிதமான தவம் செய்யத்தக்க பூமி. அதே மாதிரி முக்தி பெறத்துக்கு உதவக்கூடிய இடம். பகவான், நாராயணர் அவங்க எல்லாம் வந்து அங்கே வந்து தவம் செஞ்சவங்க. ஸோ இவ்வளோ சிறப்புகளோடு கூடிய ஒரு உயர்ந்த உன்னதமான இடம் அதுதான் இமயமலைங்கிறதுனால எல்லா மலைகளுக்கும் ரொம்ப உயரமாக தலைவனாக இருக்கிறதுனால மலைகளுக்குள் நான் இமயமலையாக இருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்கிறார். இதுலேயே ஜபத்தை பற்றி சொல்லும்போது ஒரு நோட் ஒன்று கொடுத்துருக்கா. அது வேதங்களில் விதிக்கப்பட்ட ஹோமம் போன்ற யஜ்யங்களை காட்டிலும் ஜப யஜ்யம், அதாவது மந்திரங்களை வாய்விட்டு ஜபிப்பது 10 மடங்கு உயர்ந்துதான். வெளியே தெரியாமல் உதட்ட செய்வதால் மட்டும் ஜபிப்பதுங்கிறது 100 மடங்கு உயர்ந்துதான். மனசுக்குள்ளேயே ஜபம் செய்யறதுங்கிறது 1000 மடங்கு உயர்ந்துதான். அவ்வளோ உயர்ந்ததாக இருக்கிறதுனால தான் பகவான் வந்து யஜ்யத்தில் எல்லா யஜ்யத்திலையும் நான் ஜபமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இப்போ 26வது ஸ்லோகத்தை பார்ப்போம். அதில் சொல்கிறார் அர்ஜுனா, மரங்களுக்கு எல்லா மரங்களுக்குள்ளேயும் அரச மரமாகவும், தேவரிஷிகளுக்குள்ள நாரதராகவும், கந்தர்வர்களுக்குள்ள சித்திரரதனாகவும், சித்தர்களுக்குள்ள கபில முனிவராகவும் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இப்போ மரங்களுக்குள்ள அரச மரம் அப்படின்னு சொல்கிறான். அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். அதாவது அரச மரத்தோட வேரில் விஷ்ணு, அடிமரத்தில் கேசவன், கிளைகளில் நாராயணன், இலைகளில் ஹரி, பழங்கள் எல்லா தேவதைகளுக்குரிய அச்சுதன் எப்போதுமே வசிக்கிறாங்க. இதனால் இந்த மரத்தோட உருவிலேயே ஸ்ரீ விஷ்ணு விளங்குகிறார் அப்படின்னு தெரியாது நம்மளுக்கு. ஸோ மகாத்மாக்கள் என்ன பண்ணுறாங்க, அதனோட அடியை, அதாவது அரச மரத்தடியை புண்ணியஸ்தலம் அப்படின்னு வச்சு அதுக்கிட்ட வந்து சேர்றாங்க. அதனால அது 1000 பாவங்களை போக்க வல்லது அப்படின்னு நம்புறதுனால, மனுஷங்க எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றும் அப்படின்னு நம்புறதுனால மரங்களுக்குள்ள ரொம்ப சிறந்ததா கருதப்படுறது அரச மரம். அதனால தான் பகவானும் வந்து மரங்களுக்கு எல்லாத்துலேயும் நான் அரச மரமாக இருக்கிறேன் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றார் இல்லையா. அப்புறம் பார்த்தோம்னா தேவரிஷியோட இலக்கணங்களை பற்றி போன எபிசோடில் இந்த 12-13 ஸ்லோகத்தில் நாரதரோட இதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ நாரதரை பற்றி சொல்லும்போது அவர் பகவானோட அனன்ய பக்தர், ஞானி, மந்திரசாஸ்திரத்தில் ரொம்ப தேர்ச்சி பெற்றவர். அதனால் பகவான் வந்து அவரை தன்னோட சுரூபம் அப்படின்னு இருக்கிறார். இதை பற்றி நம்ம வந்து போன எபிசோடில் இன்னும் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம் இல்லையா. இப்போது கந்தர்வர்கள் பற்றி பார்க்கலாம். கந்தர்வர்கள் அப்படிங்கிறது யாருன்னா தேவ பிறவிகளோட ஒரு பிரிவினர். இவங்க வந்து தேவலோகத்தில் பாடுறது, வாத்தியம் வாசிக்கிறது, நாட்டியம் ஆடுறது, அபிநயம் பண்ணுறது, சொர்க்கலோகத்தில் ரொம்ப அழகாக இருப்பாங்களா அவங்க, அப்புறம் ரொம்ப கவர்ச்சியாக இருப்பாங்க. குஹ்ய லோகத்துக்கு மேலே வித்யாதர லோகத்துக்கு கீழே இந்த கந்தர்வ லோகம் இருக்கும். தேவர்கள் வந்து பித்ருக்களை போலவே, தேவர்கள் பித்ருக்களை போலவே இவங்களுக்கும் மனித கந்தர்வர்கள் தேவ கந்தர்வர்கள் ரெண்டு பிரிவு இருக்கு. மனுஷங்களில் புண்ணியம் செஞ்சு இறந்தவங்களில் ரொம்ப சில பேர் வந்து கந்தர்வ லோகத்தை அடைவாங்க, அவங்கெல்லாம் வந்து மனித கந்தர்வர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்ப ஆரம்பத்திலேயே கந்தர்வர்களாக இருப்பவங்க வந்து தேவ கந்தர்வர்கள் ஆவாங்க. இந்த தேவ கந்தர்வர்களை பார்த்தோன்னா அவங்களே ரெண்டு வகைப்படுவாங்க. இப்போது கஷ்யபரின் மனைவி முனி அப்படிங்கிறவங்களுக்கு பிறந்தவர் வந்து மௌன்யர், மற்றொரு மனைவி பிரதாவுக்கு பிறந்தவங்க வந்து பிரதாயர்கள் அப்படின்னு பேர். இவங்களேருந்து தான் இவங்கள்டேருந்து தான் பெரும்பான்மையான அப்சரசும் கந்தர்வர்களும் வந்தாங்க. இப்போது பீமசேனன், உக்ரசேனன், சுபர்ணன், வருணன், கோபதி, திருதராஷ்டிரன், சூரியவர்ச்சஸ், சத்யவாக், அர்க்கபர்ணன், பிரயுதன், பீமன், சித்திரரதன், சாலிசிரஸ், பர்ஜன்யன், கலி, நாரதன், இந்த 16 தேவகந்தர்வர்களும் மௌனேயர்கள். சித்தன், பூர்ணன், பர்கிஸ், பூர்ணாயுஸ், பிரம்மாசாரி, ரதிகுணன், சுபர்ணன், விஸ்வாவசு, சுசந்திரன், பானு, அதிபாகு, ஹாஹா, ஹூஹு, தும்புரு அப்படிங்கிற 14 பேரும் பிராதேயர்கள். அதாவது இது வந்து மகாபாரதம் ஆதிபர்வம் 65 ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கு. ஸோ இதில் பார்த்தோம்னா ஆஹா, ஹூஹு, விஸ்வாவசு, தும்புரு, சித்திரரதன் அவங்க வந்து ரொம்ப முக்கியமானவங்க. இவங்களுக்கு அதிபதி வந்து யாருன்னா சித்திரரதன் தான். அவன் வந்து தெய்வீக சங்கீதத்தில் கரை கண்டவன், ரொம்ப தேர்ச்சி பெற்றவன். அதனால தான் அவனை வந்து பகவான் வந்து தன்னோட சுரூபம் அப்படின்னு சொல்கிறாருங்க. சரி, சித்தர்கள்னா யார்? ஸோ அதை பற்றின டெஃபினேஷன் எப்படி சொல்லியிருக்கா? கண்ணிற்கு புலப்படும் பௌதீக உலகின் மற்றும் கண்ணிற்கு புலப்படாததான உலகின் எல்லா சித்திகளையும் அடைய பெற்றவர்கள். தர்மம், ஞானம், ஐஸ்வர்யம், வைராக்கியம் இந்த மாதிரி நல்ல பண்புகளை முழுமையாக பெற்றவங்க இவங்கள தான் சித்தர்கள்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. அவங்க அனைத்திலும் ரொம்ப முக்கியமானவர் வந்து கபிலர். அவர் தான் பகவானோட அவதாரம். அதாவது கர்த்தமர் அப்படிங்கிற மகாயோகியோட மனைவி தேவஹூதிக்கு ஞானத்தை உபதேசிக்கிறதுக்காகவே அவர்களுக்கு குமாரனாக பிறந்தார். அவர் அவதரிச்சப்போ பிரம்மா நேரில் வந்து ஆசிரமத்துக்கு வந்து தேவகுதியிடம் இதை சொல்லியிருக்கா அப்படின்னு ஒரு சே இருக்கு. ஸோ பிரம்மா என்ன சொல்லியிருக்கார்? இவர் வந்து சித்தர் கூட்டத்துக்கு தலைவர், சாங்கிய சாஸ்திரக்காரங்க இவரை ரொம்ப கொண்டாடுவாங்க, உலகத்தில் கபிலர் அப்படிங்கிற பெயரால் அழைக்கப்பட்டு உன்னோட புகழை வளர்ப்பதற்காக விளங்குவார் அப்படின்னு பிரம்மதேவனே டைரக்டாக சொன்னதா ஒரு சே இருக்கு இல்லையா. இப்போ நம்ம 27 ஸ்லோகம் பார்க்கலாம். அர்ஜுனா, குதிரைகளுக்குள்ள அமுதத்துடன் தோன்றிய உச்சை சிரவஸ் அப்படிங்கிற குதிரையாகவும், யானைகளுக்குள்ள ஐராவதம் அப்படிங்கிற யானையாகவும், மனிதர்களுக்குள்ள அரசனாகவும் என்னை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றார். அதாவது இந்த உச்சை சிரவஸ் அப்படிங்கிறது எப்படி, பார்க்கடலை கடைஞ்சப்போ இந்த குதிரை வந்து அமிர்தத்தோடு வெளியில் வந்துதான். ஸோ அதனால தான் சொல்லியிருக்காரு இல்லையா, அமுதத்துடன் தோன்றிய உச்சை சிரவஸ், அதுதான் அவ்வளோ உயர்ந்ததாக கருதப்படுறதுனால அந்த உயர்ந்த குதிரையில் அந்த உயர்ந்த குதிரையாக நான் இருக்கேன் அப்படிங்கிறார். அதே மாதிரி தான் யானைகளில் ரொம்ப சிறந்தது அப்படிங்கிறது ஐராவதம். அது நம்ம எல்லாருக்குமே ஜென்ரலாகவே தெரியும், அது வந்து இந்திரனோட யானை. ஸோ ரொம்ப சிறந்தது அப்படிங்கிறது ஐராவதம், அதனால் அந்த ஐராவதமாக நான் இருக்கேன் அப்படிங்கிறார். ஸோ அரசனாக இருக்கேன்னு சொல்கிறார். அதாவது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட இலக்கணத்தோட தர்மத்தில் நிலை பெற்ற அரசன் பிரஜைகளை வந்து பாவத்திலேருந்து மீட்டு அவங்கள வந்து அறவழியில் நடத்தி செல்வான், எல்லோரையும் காப்பாற்றுவான். அதனால் மற்ற மனுஷங்களை காட்டிலும் அரசன் சிறந்தவன். இந்த மாதிரி இருக்கக்கூடிய அரசனோ பகவானோட சக்தி சாதாரண மனுஷங்களை இருப்பதை காட்டிலும் ஜாஸ்தி இருக்கும். அதனால தான் அரசனை வந்து பகவான் தன்னோட சுரூபன் அப்படின்னு சொல்லிக்கிறார். இன்ஃபேக்ட் டு சம் எக்ஸ்டென்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, அந்த காலத்துலலாம் வந்து அரசனை தான் கடவுளாக மதித்தாங்க. ஏன்னா அரசன் தான் தன்னோட நாட்டு பிரஜைகளை நல்லா முன்னின்று காப்பாற்றுறாங்கிறதுனால அரசனை தான் கடவுளாகவும் மதித்தாங்க. ஸோ அதோட ரெஃபரன்ஸோடு இது கொஞ்சம் ஒத்து போடுது. ஸோ இதோட 27 ஸ்லோகம் முடிஞ்சிருக்கு. இந்த பாட்காஸ்ட்டை இங்கே நிறுத்திக்கிறேன். நம்ம 28-42 ஸ்லோகம் அடுத்த பாட்காஸ்ட்டில் பார்க்கலாம். ஓகேயா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Have a wonderful day. Bye-bye.